அதான் பிரஸ்தானத்திரயம் பாஷ்யம் எழுதின பிறகு லோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சாதாரண மனுஷியாளுக்கும் ஆத்ம தத்துவம் புரியணுங்கிறதுக்காக பல பிரகரணங்களை பண்ணினார், வேதாந்த பிரகரணங்களை. அதற்கு பிறகு சாதாரணமாக வேதாந்த வாசனையே இல்லாத மனுஷியாளுக்கும் ஆத்ம தத்துவம் புரியணும், அவளுக்கு எப்படியாவதும் ஈஸ்வர அனுகிரகம் வரணும், அதனால் அவளுடைய மனசு நிறைவு பெறணும் எனக்கூடியதான எண்ணத்தில் அந்தந்த கிராமத்திலையும் பகுதியிலையும் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வத்தை பற்றி பல ஸ்லோகங்களை எழுதியிருக்க அந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள். அதில் இப்போ நாம் சில ஸ்தோத்திரங்களை பார்த்தோம். அடுத்ததாக ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் படிக்கிறோம். ஸ்ரீராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம். இப்போ ராமநவமி வரப்போகிறது, அதற்காக நாம் ராமபுஜங்கத்தை படிப்போம்னு ஆரம்பித்தோம். ராமசப்தமே ரமந்தே யோகினோ யத்ரா, யோகிகள்லாம் எங்கே சந்தோஷப்படுறாளோ அதனால் அந்த ராமன்னு விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த ராமநாமாவுக்குத்தான் தாரக நாமான்னு பேர். மனுஷியால் எப்படிப்பட்டதான ஒரு பாபம் பண்ணின போதிலும் அந்த பாபத்திலிருந்து அவளை கடை தேத்தி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், ஆகையால் ராமநாம தாரகம் அப்படிங்கிறோம். அப்படிப்பட்டதான இந்த ராமநாமாவை விசேஷமாக ஆச்சாரியால் நமக்கு பல கோணங்கள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்க. நம்ம ராமன்னா ஏதோ தசரதருடைய பிள்ளையாக பிறந்து சீதாதேவியை விவாகம் பண்ணிட்டு ராவணனை சம்ஹாரம் பண்ணி ஏதோ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்தார் அப்படிங்கிற அபிப்பிராயம்தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். கதை அவளைத்தான் தெரியுது. ஆனால் ராமஸ்வரூபம் என்ன, இந்த ராமங்கிற தத்துவம் என்ன, அதை நமக்கு சொல்லணும். அதற்காக ஆச்சாரியால் ராமனுடைய கதையை சொல்லக்கூடியதான வியாஜமாக ராமனுடைய தத்துவமும் ராமாவதாரத்தினுடைய ஒரு ரகசியமும் ராமனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்களையும் சேர்த்து எல்லாவற்றையும் இணைஞ்சு புஜங்க பிரயாதம்னு ஒரு விருத்தம் ஒரு மீட்டர் அந்த பாம்பு நெளிகிற மாதிரி இருக்கும் அதை படிக்கிற காலத்தில், அதனால புஜங்க பிரயாதம்ங்கிற ஒரு மீட்டரில் எழுதியிருக்கார். ஆகையால் இதுக்கு புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம்னு பேர், ராம ஸ்ரீராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் அப்படி. இப்ப அதை பார்ப்போம். விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரமாதாரஹீனம் வரேண்யம் மாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் ராமதாம பிரபத்யே விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம். இந்த ராமங்கிறவர் யார், நமக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் ராம பிரம்மம். இவர் பிரம்மத்துக்கு என்ன லட்சணம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானமா அனந்தம் பிரம்மா என்று உபனிஷத்தில் சொல்றதல்லவா, அந்த பிரம்மமே ராமனாக உருவம் எடுத்தாண்ட நமக்கு முன்னால் வந்திருக்கு. இருக்கிறது ஒரே சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் என்ன பண்ணிட்டு சாதகானாம் அனுகிரகார்த்தம், மனுஷியாலாம் அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் பல உருவங்களை எடுத்துக்கிறது. எதா எதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா, எப்பொழுதெல்லாம் தர்மமானது கொஞ்சம் கீழ் நோக்கி போகிறதோ அதர்மமானது தலை தூக்கி ஆடுறதோ சாதாரண மனுஷாளுக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக போகிறதோ மனுஷியாளுடைய மனசில் ஈர்ஷிய அசூய பொறாமை வைத்தறிச்சல் இப்படிப்பட்டதான குணங்களை அதிகமாக போகிறதோ அப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களில் அதை குறைச்சி நல்ல வாழ்க்கை சகாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான நிலையாக பண்ணுறார். அதுக்காக அவதாரம் பண்ணுறார். ஏன் வைகுண்ட லோகத்தில் பண்ணப்படாதான், வைகுண்ட லோகத்தில் பண்ணினா துஷ்ட சிக்ஷணம் மட்டும் பண்ணலாம், நல்ல வாழ்க்கை நல்ல வழியை காட்டுறது எப்படி, தானும் மனுஷனாக இருந்து அவளோட பழகி அவளுக்கு பங்கால இருந்துட்டு தான் நல்ல வழியை பண்ணினேன்னா அனுஷ்டானம் பண்ணினேன்னா அதை பார்த்து பண்ணுவான். ஜனங்களுக்கு காப்பி அடிக்கிறதுல இஷ்டமே தர சொன்ன பேச்சு கேட்கறதுல இஷ்டம் இல்லை. ஏதாவது நீங்க பண்ணுங்கன்னு நீங்க யாரு சொல்றது, நான் யாரு கேட்கறது, இது சாதாரணமா வந்தது. எல்லோருக்குமே உள்ளூர அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும் அப்படிங்கிறானே தவிர, இதை நம்ம அவசியமா செய்யணும் எனக்கூடியதான அபிப்பிராயம் எனக்கு தானே வரதில்லை. ஆனா யாராவது தர் பண்ணி அதனால லோகத்துல க்ஷேமம் அடைஞ்சதுமே ஆனால் அப்ப என்ன பண்ற நாமம் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாம பட்டோம். அதுக்காக நம்ம ஆத்திலையும் நம்ம பேரை சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த சந்தியாவந்தனம் பண்ணணும் அடிச்சு பிரயோஜனம் இல்லை, நாம் பண்ணணும். நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அவனுக்கே தெரியும், ஓஹோ நாமும் பண்றோம் அப்படி. ஆகையால் அந்த பிரம்மமானது என்ன பண்ணிட்டு, பரித்ராணாய சாது நாம் விநாசாய துஷ்கிருதாம், சாதுக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகவும் கெட்டவர்களுக்கு அவளை சரியான வழியில கொண்டு வரணும் அதற்காக அவளை தண்டிக்கணும், அதற்காக விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை சரியான வழியில நிலைநாட்டணும் அதற்காக, சம்பவாமி யுகே யுகே அப்பப்பா பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த ராமச்சந்திரமூர்த்தியாக பிறந்தது யாரு, சாட்சாத் பரம்பொருள் சச்சிதானந்த ரூபம், விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம். அந்த சச்சிதானந்த ரூபம் எப்படி இருக்க, பிரம்மவிதா ப்ரோதி பரம் அப்படின்னு பரமாத்மா, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமா இருக்கிற அந்த பரமாத்மா. ஆகையால் விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம். ஆனா என்ன, அவர் அந்த சுத்தமான பிரம்மஸ்வரூபமாக அப்படியே தோணலை, அப்படி இருந்தாரையானால் நாமெல்லாம் அவரை பார்க்க முடியாது, புலனாக மாட்டார். அப்போ எடுத்த பிரயோஜனமே வேற போயிடும். நம்ம கண்ணுக்கு தெரியணும், நமக்கு முன்னால் அவர் தன் காரியத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அப்பத்தானே அவரை பார்த்து நம்ம அடைய முடியும். அதுக்காக என்ன பண்ணார், குணாதாரம், சகல கல்யாண குணங்களும் அவரிடத்துல இருக்கு. நல்ல குணங்கள்லாம் சேர்த்து ஒரு இடத்துல மூர்த்தியாக இருக்கிறவர், குணாதாரம் ஆதாரஹீனம். அவர் யார் மேலையும் ஆசிரியிக்கல, யாரையும் ஆசிரியிக்கல, ஒருத்தர் மேல ஒரு ஆதாரமாக தங்கி நிற்கல, அவர் தான் சுதந்திரமாக இருந்தார். அப்படி குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம், இந்த ராம மந்திரம் என்ன, வரேண்யம் தத்வவிதுர் வரேண்யம்ங்கிற இடம் இல்லையோ, அந்த வரேண்யம் உலகத்தில் எதோலாரையும் போற்றத்தக்கது, எல்லோரும் அவரை நாம் போற்றணும், தியானம் பண்ணணும். எதற்காக, நம்ம நல்லதுக்காகத்தான். நீங்க தியானம் பண்ணினதுனால ராமனுக்கு கொம்பு வளர்க்கல, நீங்க தியானம் பண்ணல உங்க மனசுக்கு சாந்தி வரும், எடுத்துட்ட காரியமானது நன்றாக நடக்கிறது. ஆகையால் வரேண்யம் மகாந்தம் இவ்வளவுன்னு சொல்ல முடியல. அவருடைய மகத்துவம் என்ன, எதையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அனுமார் ராவணனோட பேசும்பொழுது சொல்றார், இந்த ராமன் மூ உலகத்தையும் அழிச்சு விட்டு மறியும் உண்டாக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அப்ப என்ன பார்க்கிறார், சுத்த பிரம்மன் ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம் விசந்தி தத் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்துகள் என்ன சொல்றதோ அந்த பிரம்மம் இவர். ஆகையால் மகாந்தம், அதோடு மட்டும் இல்லை விபாந்தம் பிரகாஷன் இருக்கிறவர். ராமாவதாரத்தில் எங்கே போனாலும் ராமன், காட்டுக்கு போனாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, ராமோ ராமோ ராமகிதை ஜன பிரஜானாம் பகவன் கதா, எல்லோரும் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தா அப்படி பிரகாஷிச்சா. அதுக்கு முன்னால் நிறைய ராஜாக்கள் இருந்தா, 34 ராஜாக்கள் இருந்தா இக்ஷ்வாகு வம்சத்தில். ஆனால் இன்னைக்கு திலீபனையோ வேற யாரோ நினைக்கிறோமா, ராமன் நினைச்ச மாதிரி நினைக்கிறோமா, ராமாயணத்தில் வந்ததுனால பகீரதன் யாரு, சகரன் யாரு, அம்சுமான் யாரு, இவைகள்லாம் நமக்கு தெரிகிறதே தவிர இல்லைன்னா அவளுடைய சரித்திரம் நமக்கு தெரியுமோ, தெரிய. ஆனால் ராமனை பற்றி கேளுங்க, ஒவ்வொரு மூலையில் இருக்கிறவாளும் சொல்கிறான். அது சில சமயத்தில் சரியாக சொல்லுவான், சில சமயத்தில் தப்பாக சொல்லுவான், அது வேற விஷயம். ஏன்னா டிவியில் பல விதமாக காட்டுறானோ இல்லையோ, ஹிந்தியில் ஒரு மாதிரி, தெலுங்கில் ஒரு மாதிரி, தமிழில் ஒரு மாதிரி, ஏதோ காட்டிகிட்டு இருக்கான் ஜன. ஆனால் ஜனங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ராமனை பற்றி கேட்கணும், ராமனத்தை பார்க்கணுங்கிற அபிப்பிராயம் இருந்துட்டே இருக்கு. பேரு நாஸ்திகன்னு சொல்கிறானே தவிர அதை கேட்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படிப்பட்டதான் அந்த ராமச்சரித்தம் இருக்கே, அது என்ன விபாந்தம், எங்கும் பிரகாசிச்சுட்டுருக்கார். பிரகாசிக்கிறது மட்டுமில்ல, குஹாந்தம் குணந்தம் குஹாந்தம், அவர் நம்ம அஜ்ஞானத்தை போக்குறவர். குஹான்னா அஜ்ஞானம்னு, இதய குகையில இருக்கிறதுனால அதுக்கு குஹாந்தம். அந்த குகையில இருக்கக்கூடியதான் அந்த அஜ்ஞானம் இருக்க உள்ளிருட்ட அதை அழிப்பவர். ராமன தியானம் பண்ணியெல்லாம் உங்களுக்கு என்ன வரும், சுத்த பிரம்ம ஜானம் வரும். அந்த சுத்த பிரம்ம ஜானத்தினால அஜ்ஞானம் அழியும், வேற எதனாலையும் உள்ளிருட்டு போகாது. வெளியில இருட்டு போக்குறதுக்காக சூரியனோ சந்திரனோ அல்லது நெருப்போ ஏதோ ஒன்று லைட்டோ போக்கடிக்கும். உள்ள இருக்கக்கூடியதான அருட்டு, இத்தனை லைட் இருக்கும் இல்லையா, கண்ணை மூடி பாருங்க இருட்டுத்தானே இருக்க. அப்போ அந்த உள்ளிருட்டு போக்கடமையான என்ன பண்ணணும், உள்ளத பிரம்ம ஜானம் ஏற்படணும். அவர் இவர் தான் சச்சிதானந்த ரூபம் ஆகையால் குஹாந்தம். அதோடு மட்டுமல்ல குணாந்தம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணங்களோட கூடினதான ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு சொன்னபடி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா செயலும் அந்த மனசு எப்படி இருக்கோ அப்படி. சத்வாத் சஞ்சாயதே ஞானம். எப்பாவது நமக்கு சத்வகுணம் இருக்குமே, ஆனால் அப்பதான் சுகம் அறிவு இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ரஜசோ லோபயே பச்சா, ரஜோகுணம் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும், காசு நிறைய எங்கிட்டயே இருக்கணும் செலவாகப்படாது, இப்படி எல்லாம் நினைக்கிறோம் பார்த்தலா இவைகள். தமோ குணத்துல என்ன, நித்ரா லஸ்யா, நித்ரா தூக்கம், அதே போலயே சேம்பேறிதனம், இவைகள்லாம் ரஜோ குணத்தினால வந்தது. இப்படி இந்த மூணு குணங்களும் மனுஷனுடைய மனசுல இருந்து கொண்டு அப்பப்ப எது நிறைய போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பல பிரவர்த்திக்கிறான். சுகம் வந்திருக்க அறியணும்னு எப்ப நினைக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு சத்வகுணம் மேல் நோக்கி இருக்கு. ரஜகுணம் தமகுணம் இல்லாம இல்ல இருக்கு, ஆனா அது குறைச்சலா இருக்கு. இந்த சத்ரஜஸ்தமோ குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். எப்ப எது மெஜாரிட்டியா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பல நம்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப விவகாரம் என்ன, எங்க ராமனிடம் அவர் குணாதீதர், முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். குணங்களை ஜனங்களுக்கு அவளுக்கு தகுந்தா போல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கிறவர். ஆகையால் வியாபாரம் என்ன, குணாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் சாட்சாத் சுகஸ்வரூபம். சுகம் வந்து பராகாஷ்டை எங்க இருக்கோ அது சுகம். நம்ம இருக்கக்கூடியதான சுகம் என்ன, பேருக்கு சுகம் அவ்வளவுதான். நிஜமா பார்த்தேளையானால் ஏதோ ஒரு துன்பம் இருந்துட்டுத்தான் இருக்க, தலைவலி கால்வலி முதுவலி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க. அதோட மட்டுமல்ல மனசுல ஏதோ ஒரு கவலை, யாருனாலேயோ ஒரு கவலை, கவலை இல்லாத வியக்தி கிடையாது, சமயம் கிடையாது. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த கவலையை மூடி வச்சுட்டு சிரிச்சுண்டு வெளியில போயிட்டு இருக்கோம். வசக கவலையே இல்லாத மனுஷன் உங்களால் காப்பாற்ற பார்க்க முடியுமா, முடியாது. அதே மாதிரியே இவர் எப்படி, சுகாந்தம் சுகத்தினுடைய பராகாஷ்டா. உபனிஷத்துல சொல்லும் பொழுது இவா சாத்தாது இவாத்தியாயகா ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா, நல்ல யவனத்துல இருக்கணும், உடம்புல ஒரு வியாதி இருக்கக்கூடாது, வியாதி வைக்க இல்லாம இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும், நன்னா அத்தியனம் பண்ணி இருக்கணும். அவனுக்கு இயம் பிருதுவி சர்வா வித்திய பூர்ணா சாது, இந்த பூமண்டலம் முழுக்க அவர் கையில் இருக்கணும். அது எப்படி, இந்த சண்டா சச்சரவு இல்லாதான சௌக்கியமா இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்குமேயானால் அப்பொழுது அவனுக்கு வரக்கூடியதான ஒரு ஆனந்தத்தை மனுஷியானந்தம்னு சொல்லும். அதை விட 100 மடங்கு கந்தர்வானந்தம், அதை விட 100 மடங்கு பித்ருகளுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு ஆஜான தேவாளுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கானது கர்ம தேவாளுடைய ஆனந்தம், அதனுடைய 100 மடங்கு பிரம்மதேவனுடைய பிருஹஸ்பதியனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு இந்திரன் ஆனந்தம், அதை விட 100 மடங்கு இப்படி போயிட்டே இருக்குன்னு கடைசியில பிரம்மானந்தம் தான். அந்த பிரம்மானந்தத்துக்கு மேல என்னதும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்த நிலையில இருக்கிறவர் ராமன். அல்குஹாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் ராமதாம பிரபத்யே. இப்படிப்பட்ட ராமன் யாருனர், ஜோதிஷு வடிவமா இருக்கிறவர். அந்த ஜோதிஷுன்னு என்ன, நமக்கு எல்லா செயலுக்கும் உபயோகப்படுறது. கண்ணு பார்க்கணுமா உள்ள இருக்கிற ஜோதிஷ் வேணும், காது கேட்கணுமா அந்த ஜோதிஷ் இருக்கணும், மூக்கு முகரணுமா கால் நடக்கணுமா சாப்பிட்டது ஜரிக்கணுமா எல்லாத்துக்கும் அந்த ஜோதிஷ் வேணும். அப்படிப்பட்ட ஜோதி ரூபமாக எல்லோருடைய இதயத்திலே இருக்கக்கூடியதான ஒரு மகாத்மா ராமன். விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரமாதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் ராமதாம பிரபத்யே. இவ்வளவுதான, சிவம் நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாக்காரமாக்கார சூன்யம் வரேண்யம் மகேசம் கலேசம் சுரேசம் பரேசம் நரேசம் நிரீசம் மகேசம் பிரபத்யே சிவம் நித்யமேகம். மகாத்மா ராமன் எப்படிப்பட்டவர்? பரமசிவஸ்வரூபம். இங்க சிவன் சிவன ஏதோ அவர்கள அப்படி இல்லை, சிவம் நித்யமேகம் அத்தியுதமான மங்களஸ்வரூபம். அவரை நினைச்ச மாத்திரத்தினாலேயே வீட்டுல மங்களம் நடக்கும், சுகமானது ஏற்படும். அப்படி சிவம் நித்யமேகம் நித்தியம். ஏதோ ஒரு காலத்து இருந்தார் அப்புறம் போயிட்டார் நம்ம நினைக்கிறோம், இல்ல வேஷம் தான் கலைச்சார். இப்ப நீங்க ராமனை தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராமன் பிரத்யட்சமாவார், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அந்த வேஷத்தை கலைச்சாலும் மறுபடியும் வேஷத்தை போட்டுப்பார். துருவஸ்வாமி அவருக்கு குரு சொன்ன நாரதர் சொன்ன பிரகாரமாக அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். வைகுண்ட லோகத்தில் இருக்கிற மகாத்மா என்ன பண்ணினாரா, இந்த குழந்தை இப்படி தியானம் பண்றார் நினைச்சுண்டு அவர் அந்த பையன் ரெக்கக்னைஸ் பண்றதுக்காக அதே வேஷத்தை போட்டுட்டு வந்தார். ஆகையால் நாம் இப்ப ராமனை தியானம் பண்ணின தசத புத்தனாக ஆதானுபாகவா தீர்க்காந்த ரோச்சனாக ராமன் எப்படி வருவார், அவர் தான் அவர் வேஷத்தை கலைச்சி விட்டாரேன்னு சொல்லப்படாது. எப்ப எப்படி நீங்க தியானம் பண்ணீங்களோ பக்தானாம் அனுகம்பார்த்தம் அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக அதே வேஷத்தில் உங்களுக்கும் வருவார். ஆகையால் நித்யமேகம் ராமன் ஏதோ ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போயிட்டான் நினைக்காதீங்க. ஏகம் விபும் தாரகாக்கியம், விபு சர்வ வியாபகமா இருக்கார், தாரகாக்கியம் அவருக்கு தாரகம்னு பேர், ராமநாம தாரகம். இந்த தாரகம்னா என்ன? சம்சாரத்துல மனுஷியாளுக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள் இடத்துலருந்து மனுஷியாளை தாண்டி வைக்கிற தரதீதி தாரகா. அதே போல நட்சத்திரத்தையும் சில சமயத்துல தாரகான்னு சொல்வார், ஆனா அதை சொல்லும் பொழுது தாரிகான்னு சொல்லணும். சம்ஸ்கிருதத்துல தாரகம்னு தாண்டி வைக்கிறவர். நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது தாரா தாரிகா. இங்க இந்த பேரெல்லாம் எதுக்கு சொல்றார், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான மூலமான அஞ்ஞானத்தையும் கர்மாவையும் பாபத்தையும் அகற்றி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் துன்பம் வந்தா துன்பத்தை போக்கி விட்டு சரி பண்ணுவார்னு, அப்படி இல்லை. இந்த துன்பத்துக்கு எந்த காரணம் இருக்கோ, எது அப்பப்போ உங்களுக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கோ அந்த துன்பத்துக்கு காரணத்தையும் அழிக்கிறார். அதனால உங்களுக்கு மறுபடியும் சம்சாரத்தில் விழ முடியாதான நிலையை கொடுக்கிறார். தாரகாக்கியம் சுகாகாரமாக சூன்யம் வரேண்யம். சுகாகாரம் எப்பொழுதும் ஆனந்த வடிவமா இருக்கார். எதுல சுகாகாரமாக சூன்யம் சுமான்யம்னு இருக்க, சரி பரவாயில்ல, பாட்ட பெயரம் சுகாகாரமாக சூன்யம் சுகாகாரம். எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கார். ராமாயணத்தை படித்தா அப்படி தெரியலையே. இன்னும் அவர் ஏதோ சின்ன வயசுல ஒரு 12 வயசு வரைக்கும் ஏதோ அப்படி இருந்தாரே தவிர, அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் துன்பம் தானே சார். ராமாயணத்துல 12 வயசுல எல்லா பாடமும் ஆயிடுத்து, வசிஷ்டர் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, வசிஷ்டர் சொல்லி குடிச்சு முடிச்ச பிறகு அவருக்கு தியானம் பண்ணினார், தன் ஸ்வரூபம் புரிஞ்சது. பிறகு அப்படி ஒரு நாளைக்கு ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வர, ராஜ்யம் முழுக்க பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்பாட்ட சொன்னார், சரியினார் அனுப்பிச்சார். ராஜ்யம் முழுக்க அப்படி அங்கங்க போய் பார்த்துட்டு வர, பார்த்துட்டு வந்த பிறகு ராமன் என்ன ஆயிட்டார்னார், முன்னால இருந்த போல எல்லாம் மாறிவிட்டார், யாரோடையும் பேசுறதில்ல, ஒழுங்கா சாப்பிடறதில்ல, நாளடவுல கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணிச்சு போறார். ராஜா பார்த்தார், என்ன இப்படி இருக்காரு இந்த பையன், என்னாச்சு என்ன ஏது எல்லோரையும் கேட்டு பார்த்தார், யாருக்கும் பதில் வரல. என்னாச்சு என்ன சௌக்கியமா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கார். மந்திரிகளை கேட்கிறார், மந்திரிகளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் தீரோதார்த்தனாயிட்டார், தன் மனசுல என்ன இருக்குங்கிறது இன்னொருத்தருக்கு அவர் சொன்னார் தவிர தெரியாது. சில பேர் அப்படி இருக்கார் பக்கத்துல, நீங்களா புடுங்கி கேட்கணும் ஏன் ஏன் ஏன்னு, விவகாரம் அவளுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது, அப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்க கூடியவர். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வர்றார், வசிஷ்டரும் அங்க இருக்கார், இவா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், இல்ல ராஜ்யம் முழுக்க போயிட்டு வந்தேன், சுத்திட்டு வந்தேன், இந்த ஜனங்கள் படக்கூடியதான ஒரு கவலையை பார்த்து என்னால தாங்க முடியல, இதுக்கு என்ன வழி என்ன அப்படிங்கிற. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார, உமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்த போதில நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு வசிஷ்டர் சொன்ன பாடத்தை வேற விதமா சொன்னாராம். அந்த சொன்னதான ஒரு ஸ்வரூபத்தை மறுபடியும் கேட்டுட்டார் வால்மீகி. அவர் தனியா எழுதினார், அதான் யோக வாசிஷ்டம்னு பேர். வாசிஷ்டம்னு வசிஷ்டர் எழுதினது இல்ல, வசிஷ்டர் ஒரு நாளைக்கு சொன்னது, ராமனுக்கு சொன்னதான விசிஷ்டத்தை விஷயத்தை விஸ்வாமித்திரர் அந்த சந்நிதியில இருந்து மறுபடியும் எடுத்து சொன்னார். இதை வால்மீகி கேட்கிறார், அதை எழுதின. அப்பத்தான் ராமனுக்கு மனசாந்தி வந்ததான். இப்ப என்னச்சு, வசிஷ்டர் சொன்னாலும் நேரா பார்த்ததான விஷயமும் நம்ம வேதாந்தமும் சரியா ஒத்துட்டு போகல, அதை விஸ்தாரமாக எடுத்து சொல்ற. உங்களுக்கு ஜாகர சொப்னம் சுடுத்தின்னு மூன்று நிலைகள் தான் தெரியும், முழித்து கொண்டிருக்கிற நிலை ஒண்ணு, சொப்னம் பார்க்கிற நிலை ஒண்ணு, தூங்குற நிலை ஒண்ணு. சில சமயத்துல முழிச்சுட்டே இருக்கும், ஆனா நீங்க வேதாந்த கிளாஸ் கேட்டு மனசு வேற ஏதோ நினைக்கிறது. அதுக்கு என்ன பேரு, ஜாகர சொப்னம்னு பேர். உட்கந்துட்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கும், ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா மனசு பிளாங்கா போயிடுது சார். அப்படி அப்பப்ப நடக்கிறது, தூங்கல, தூங்கினா படுத்து கீழே முழிச்சுட்டு தான் இருக்க, இருந்த போதிலும் தலை சாயல, அப்படியே தான் இருக்க. ஏன்னா என்ன சொன்ன, அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் என்னமோ அச்சு சார் அப்படிங்கிறான். இது என்ன, ஜாகிரத்துல தூக்கம். அதே மாதிரியே சொப்னம் வருது, சொப்னத்துல முழிச்சுட்டு எல்லா காரியமும் பண்றா போலயும் கிளியர் கட்டா தெரியறது. அந்த கடைக்கு போனேன், அந்த கடையில வரிசையே இவையெல்லாம் வச்சுட்டு இருந்தார், ஒவ்வொன்னையும் சொன்னேன், அதெல்லாம் அங்க இருக்கிறத படிச்சேன் அப்படின்னு அங்க படிச்ச விஷயத்த காலம் எடுத்து கிளியரா சொல்லலாம். அது என்ன, சொப்னத்துல ஜாகிரத. ஒருத்தன் படுத்துனா தூங்கினா சொப்னம் வந்தது, அந்த சொப்னத்துல ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்துட்டான், அது சொப்னத்துல ஒரு சொப்னம். சொப்னத்திலேயே தூங்கினா சொப்னத்துல தூக்கம். இதே மாதிரியே சுஷுப்தியிலேயே சுஷுப்தி ஜாகிரத். அந்த தூங்கிறதுக்கு முன்னால என்ன பண்றார், நம்மளை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கா, ஆனா என்ன, நாளை காலம் இவாளை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கான். இப்ப விவகாரம் என்னாச்சுன்னா, தூங்கம்தான், தூக்கம் தான், தூக்கத்துல காதல ஏதோ விழுந்தது, ஆனா விழுந்தது இன்னதுன்னு தெரியல, அது என்ன, சுஷுப்தி ஜாகிரத். அதே போலயே சுஷுப்தி சுஷுப்தி இன்னும் சுஷுப்தி சுஷுப்தி சொப்னம் அடிச்சு போட்டா போல தூங்கினார் சார் அப்படிங்கிற பத்தியில டெல்டா ஸ்லீப்னா என்ன, உலுக்கு உலுக்கு உலுக்கினாலும் முழிச்சுக்க மாட்டேங்கிறான், என்ன மயக்கத்தில் படுத்துட்டு இருக்கானா என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை சௌக்கியமாக தான் படுத்துட்டு இருக்கார். அப்போ என்ன, சுஷுப்தி சுஷுப்தி. இப்படி மூன்று நிலையில் நமக்கு பிரசித்தமானது ஒன்பது நிலையை சொன்னார். இந்த ஒன்பது நிலையை ஒன்பதாக பிரிச்சுன்னு 81 நிலை சொல்லியிருக்கார், அதுதான் வாசிஷ்டத்தில். இப்படி விவகாரம் என்ன செய்யினார், வேதாந்தத்தில் சொன்னதான விஷயங்களை விஸ்தாரமாக சொல்லி ராமனுக்கு அப்படி பிரசித்தமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சுகாகாரமாகார சூன்யம். அவருக்குன்னு தனியாக ஒரு உருவம் இல்லை, நாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த உருவத்தில், தனிப்பட்டதான உருவம் இல்லை. அப்படிப்பட்டவர் சுமான்யம், எல்லோராலையும் போற்றத்தக்கவர். மகேசம் கலேசம், மகத்தான பிரபு. இதற்கு முன்னால எத்தனையோ பேர் இருந்திருக்கார் அந்த வம்சத்துல, ஆனா ராமன் மாதிரி அந்த வில்லாளி இன்னொருத்தர் பிறக்கல. தசரதன் இருந்திருக்கார் ஸ்வர்க்கலோகத்துல, அப்பப்ப இந்திரனுக்கு ப்ராப்ளம் வருமையானால் இந்திரன் யுத்தத்துக்கு நடுங்குவான். என்ன பண்றது, அரக்கர்கள்லாம் அப்பப்ப வந்து அந்த ராஜ்யத்தை புடிங்கணும்னு நினைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணுவாரா, தசரதனை கூப்பிடுவார், மாத்தளிய அனுப்பி அழைச்சிட்டு வாங்கினார். தசரதன் போறார், போயிட்டு என்ன பண்றார், நான் அந்த வில்லுக்கு நான் கையில இழுத்து கட்டி அந்த நான் கடை சத்தம் பண்ணுவாரோ, ராட்சசாலாம் ஓடி போயிடுவார். இவரும் இதை பண்ணல, என்ன சுவாமின், அவருடைய தபசக்தி அவ்வளவு. அந்த தபசக்தியோட பானத்தை போட்டார ஏனால் அழிச்சு விடுவான். சஸ்திரம் அஸ்திரம்னு ரெண்டு. சஸ்திரங்கள்னா எப்படி, கையிலேயே வச்சுண்டு அது கொல்றது, கத்தி கதை சூலம் இப்படிப்பட்டதெல்லாம் கையை விட்டு போகப்படாது. நம்ம கையை விட்டு போறது இருக்க பார்த்தீங்களா, அம்பு இவைகள்லாம், அதுக்கு அஸ்திரம்னு பேர். இந்த அஸ்திரத்திலேயே பிரம்மாஸ்திரம், வாயவாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம் இப்படி எல்லாம் இந்த அஸ்திரங்கள்ல என்ன பண்ணுவானா, மந்திரத்தை முன்னாலேயே சித்தம் பண்ணிண்டு அந்த மந்திரத்தை நிறைய தரம் ஜபிச்சு அதுக்காக ஹோமங்கள் பிராமண போஜங்கள்லாம் பண்ணி அந்த மந்திரமானது சித்தமா இருக்கும். அந்த மந்திரத்தை வச்சு இந்த இதை போடுவான். போட்டா என்ன ஆகும்னார், யார் இருக்காளோ அவளை நிச்சயமா கொண்டுட்டு வரும். அப்படிப்பட்டதான அஸ்திரங்கள். இப்படி சஸ்திரம் அஸ்திரம் இவைகள்லாம் நன்றாக அறிந்தவர் ராமச்சந்திரன். ஒரு அஸ்திரம் போட்டா போருமா? அதே போல தசரதன் இந்த அவ்வளவு மந்திர சக்தி இருக்கிறதுனால இவர் போட்டா அஸ்திரம் அதை நிச்சயமாக நம்மளை கொண்டு விடுங்கிற அபிப்பிராயத்தில் ராட்சதெல்லாம் அப்போ ஓடி போயிடுவார். மறுபடியும் கந்து வரணுமே ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆகும். இவர் என்ன பண்ணுவாரா இந்திரன், இப்போ ஒன்று ஒருவருக்கும் கவலை இல்லாமல் கிட்ட வந்த ராட்சதெல்லாம் விரட்டி அடிச்சு விட்டாரோ இவர், அதனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியோ என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய சீட்டில் இந்திராணியை எழுந்துக்க சொல்லி அவரை உட்கார வச்சு அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான மந்தார புஷ்பங்கள்னால ஒரு மாலையை தொடுக்க சொல்லி அதை தசரதனுடைய கழுத்தில் போட்டு அவருக்கு மரியாதை பண்ணி மறுபடியும் பூலோகத்துக்கு அயோத்தியை கொண்டு வந்து நிறுத்தினாராம். இது போல பல தடவை ஆயிருக்கு. இது எப்படி தெரியுங்கிறார், மந்தார மல்ய மது வாசித ஜன்மபூமி வாசபூமி அப்படின்னு அவருடைய அரண்மனையில் அந்த புறத்தில் வரிசையாக ஒவ்வொரு தூணுக்கும் மாலை தொங்கிட்டு இருக்கான். அந்த மாலை என்றைக்குமே அது வாடுறது இல்லையா, ஏன்னா இந்தூர் புஷ்பம் இல்லை இந்த தேவலோகத்து புஷ்பம். அப்படி கம்முன்னு வாசனை வருது ஏதுன்னா தசரதன் இத்தனை தரம் போயிட்டு வந்தார். ஆனால் அதை விட வசதியாக ராமபாணத்துக்கு விசேஷம். அந்த ராமபாணம் ஒரு தரம் போட்டார ஏன்னால் அது சத்ரு கொல்லாமல் திரும்பி வராது. அப்படி விசேஷமாக இருக்கும். மகேசம் கலேசம் ரொம்ப உயர்ந்தவர், கலேசம் எல்லோருக்கும் ரொம்ப உதயமான எல்லா கலைகளுக்கும் விசேஷம். ராமனுக்கு சர்வமும் தெரியும். சாதாரணமாக இந்த வில்லு வித்தியத்தான் தெரியும்னு இல்லை, சகலமான 64 கலைகளும் அறிந்தவர் அவர். பாக்க கலையிலிருந்து ஆரம்பிச்சு சர்வமும் தெரிஞ்சுண்டவர். ஆகையால் தான் அவருக்கு கலேசம் சுரேசம், தேவதைகளுக்கு ஈஸ்வரனா இருக்கார் பரேசம், நரேசம் மனுஷனா இருந்த மனுஷால எல்லாரையும் அதிபதியா இருக்கார் சரேசம், நிரீசம் மகேசம், இவருக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இல்லை, நிரீசம் மகீசம் மகிபூமி, அந்த பூமிக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான் ராஜான்னு சொல்லணுமே ஆனால் அந்த ராஜாக்களை பத்தி சொல்லுங்கன்னு முதல்ல யார சொல்ல போறார், ராமனை தான் சொல்லணும். அப்படி விசேஷமாக மகீசம் பிரபத்யே சிவம் நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரமாகார சூன்யம் வரேண்யம் மகேசம் கலேசம் சுரேசம் பரேசம் நரேசம் நிரீசம் மகீசம் பிரபத்யே யதா வர்த்தயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஸ்யாம் ததேகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 யதா வர்த்தயேத் கர்ணமூலேந்த காலே. எல்லோரை விட ராம பக்தால ரொம்ப சிறந்தவர் யாருன்னார், விஸ்வேஸ்வரர். காசியில அதிஷ்டான தெய்வமா இருக்கா கொடுக்கிதான விஸ்வேஸ்வரர் சர்வதா சர்வ காலம் ராமநாமாவையே ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஜபம் பண்றது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லியிருக்கார், இந்த காசியில காசி கஷேத்திரத்துல யாரு பிராணனை விட்டாலும் அவளுடைய வலது கால பிராணன் போற சமயத்துல அவர் வந்து ராமநாமாவை ஜபிக்கிறார். போருமோ நான் அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த காசி கஷேத்திரம் வருண கட்டிலிருந்து ஆரம்பிச்சு அசி கட்டு வரைக்கும் அதான் காசின்னு பேர். காசியாந்து மரணான் முக்தி, இந்த காசி கஷேத்திரத்தை ஒருத்தர் பிராணனை விட்டானே ஆனால் அவருக்கு நிச்சயமா முக்தி அப்படிங்கிறது சாஸ்திரம். எப்படி இந்த ஒரு 2 கட்டத்துக்கு நடுவில் இருக்கிற பகுதி இருக்கு பதில, அதனால்தான் இப்பொழுது வாரணாசின்னு சொல்கிறார். வருணகட்டிலிருந்து அதிகட்டு வரைக்கும் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு வாரணாசின்னு பேர், அதுதான் காசின்னு பேர். இந்த காசிங்கிறத விசேஷமாக வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு, அந்த க்ஷேத்திர மகிமையை பற்றி சொல்லியிருக்கு. எம்பை காசி எம்பை வருணா இவம்பை நசி அப்படின்னு சொல்லி இந்த காசி கஷேத்திரமானது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மரண சந்தர்ப்பத்தில் யாராக இருந்த போதிலும் ஒரு பல்லியாக இருக்கட்டும் ஒரு நாயாக இருக்கட்டும் இல்லை ஒரு மீனாக இருக்கட்டும், எங்கள் ஊரில் இருக்கிறவள் எல்லோருக்கும் மரண சந்தர்ப்பத்தை நான் காட்சி கொடுப்பேன். அவளுக்கு நான் காதல ராமநாமாவை சொல்வேன் அப்படின்னு பிரதிஜை எடுத்துட்டு இருக்கேன். சில பேர் காசியிலேயே இருக்கணும் நினைச்சுட்டு போறா, 10 வருஷம் 12 வருஷம் அங்கே இருக்கா, ஒரு 2 நிமிஷம் முக்கியமான காரியக்கிரமம் இருக்குன்னு அப்படின்னு அலகாபாத் வரைக்கும் வருவான், பிராணம் போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன, அங்கே போகக்கூடியதான ஒரு புண்ணியம் இருந்தால்தான் இது கிடைக்குமே தவிர எத்தனையோ ஒரு பார்த்துருக்கோம். சில பேர் ரொம்ப கஷ்டமாக காசிக்கு போற அங்கே பிராணம் விட்டுருவான், யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மரணம் யாருக்கு வருது, எப்படி வருது, எந்த சந்தர்ப்பத்தில் வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அல்லவா. இந்த மரண சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் வலது காதல நல்ல நாமாவை சொல்லணும், இது சாஸ்திரம் சொல்றது. இப்ப எல்லாம் அவர் பிராணனை போன பிறகு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் 3வது நாளும் என்ன பையன் அமெரிக்காவில் இருக்கான், விஷயம் போயிட்டு அங்கேருந்து வரணும் இல்லையா, அது வரைக்கும் ஐப்பெட்டியில் படுத்துட்டு இருக்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், இனிமேல எல்லோருக்கும் இவ்வளோதான் கத்தியணும், போன பிறகு 2 நாள் ஏசியில் இருக்கணுங்கிறோம். பசங்க யாரும் பக்கத்தில் இல்லையே, விவகாரம் என்ன. அங்கேருந்து வந்த பிறகு வாத்தியார் என்ன சொல்றா தெரியுமா, பையனை கூட்டு வந்து அவர் வலது காலில் ராமநாமான்னு சொல்லு அப்படிங்கிற. பிராணம் எல்லாம் எப்போ போயிடுச்சே, ஆனால் வேதமானது கர்ண மந்திரம்னு சில மந்திரங்களை சொல்றது, அதை சொல்ல சொல்ற. அவ சொல்றதுக்கு காரணம் என்ன, 10 பிராணங்களில் 1 பிராணம் இருக்கும், 9 பிராணங்கள் தான் கிளம்பி போச்சு, 1 பிராணம் அங்கே இருக்கு, அதுக்கு தனஞ்சயன்னு பேர். நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனஞ்சயன்னு 5 காத்துல இந்த தனஞ்சயம் கேட்கறாதான், முடுத்தோப்பி ந விமுஞ்சதி, அது இந்த சரீரத்தை விட்டு போகாதான், அதனால்தான் சரீரத்தை எரிக்கணும், பஸ்மாந்தகும் சரீரம் அப்படின்னு சொல்றது. அது இருக்கிறதுனால அது கேட்கணும்னு சொல்லி ஏதோ வாத்தியார் சொல்றாருன்னு வச்சுங்களேன். ஆனால் காசியாந்து மரணான் முக்தி அதவா புத்திர சந்நிதம், காசியில மறித்தால் முக்தி, இல்லைன்னா பையன் மடியில தலை வச்சுட்டு பிராணனை விடணும். என்ன சார்னர், அந்த பையன் இந்த பிராணம் போற சந்தர்ப்பத்தில் பார்த்து என்ன சொல்லணும், வலது காதல ராமா ராமா ராமான்னு சொல்லணுமா, இது சாஸ்திரம் சொல்றது. ஆனா இவர் போவாரோ இல்லையோ தெரியலையே சார்ங்கிற பையனுக்கு. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு எத்தனை நாள் சொல்றது, 1 நாளா 2 நாளா, நிஜமா கஷ்டம் சார் அப்படிங்கிறான். அந்த சந்தர்ப்பம் டைம் தெரியாதோ இல்லையோ. சில பேர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே தீர்த்தம் கொண்டான், தீர்த்தம் கொண்டு வர்றதுக்குள்ள பிராணம் போயிடுதுங்கிறான், தெரியாது. ஆனா என்ன, காசியில மட்டும் என்ன, பகவானுக்கு தெரியும். அவர் சிவோ ராம ராமே தி ராமே தி காசியாம், அந்த பரமேஸ்வரன் ராமா ராமா ராமாங்கிறான். இப்ப நம்ம மனசு என்ன சுவாவம்னா அது எப்பொழுதுமே மாறிட்டே இருக்கும். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க உங்க மனசை, அது 1 செகண்ட்ல இருக்கிற ஒரு எண்ணம் அடுத்த செகண்ட்ல இருக்காது, மாறிண்டே இருக்கும். இப்ப இதை நினைக்கிறேன், அப்ப இன்னொன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்க, நினைப்பு மாறிண்டே இருக்க. இதுதான் மனுஷனுடைய மனசனுடைய இயல்பு. அது என்ன ஆகுதுன்னு, இந்த மரண சந்தர்ப்பத்துல பிராணம் இந்த சரீரத்திட்ட கிளம்புறதோ இல்லையோ, கிளம்பினதுதான் அங்கே பிக்ஸ் ஆயிடுது. எப்படி, இனிமேல மாறாது. அந்த மாறாத எது இருக்கோ அந்த ஸ்வரூபம் கடைசியில் அடுத்த பிறவி நமக்கு என்னங்கிறது ஞாபகம் இருப்பான். இதுக்கு தான் அந்திய விஞ்ஞானம்னு பேர். ஒவ்வொரு மனிதனுக்கும் கடைசி க்ஷணத்தில் நீங்கள் எங்கே பிறக்க பெறல் அப்படின்னு உங்களுடைய அப்பா ஸ்வரூபம் ஞாபகம், அடுத்த ஜென்மாவில், இப்போ இல்லை, அடுத்த ஜென்மாவில் நமக்கு அப்பா என்னவோ அவருடைய ஸ்வரூபம் ஞாபகம் வரும், அது அப்படியே நின்று போயிடுவான். எதற்காக சார் இப்படி சொல்றது, அந்த உருவம் என்னதுன்னு நின்று போயிட்டா இவர் என்ன பண்ணுறார், மறிச்சு போகிறார். பிராணனை விட்ட பிறகு இவர் இங்கேருந்து ஸ்வர்க்கலோகத்துக்கு போகிறார், வச்சுப்போமே நல்லது பண்ணினா நினச்சிப்போம், ஸ்வர்க்கலோகத்துக்கு போகிறார். ஸ்வர்க்கலோகத்துக்கு போனால் இல்லை பிரம்மலோகத்துக்கு போகிறார், இல்லை நரக்கலோகத்துக்கு போகிறார், இங்கே போகிறார். அங்கே இருக்கக்கூடியதான சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறார். அனுபவித்த பிறகு என்ன பண்ணுறா, இவாளை கொண்டு வந்து மேகத்தில் தள்ளிவிடுறான். அந்த மேகத்திலிருந்து என்ன பண்ணுறா தெரியுமோண்ணா, அங்கேருந்து வெள்ள மேகமாக வரார், நீருண்ட மேகமாக வரார், அங்கேருந்து கீழே மழையாக வரார். வந்து இந்த மரங்கள்லாம் செடி கொடிகள்லையும் ஒட்டிக்கிறாராம், ஒட்டிண்டு அதை வந்து ஒரு புருஷன் சாப்பிட்றான். அந்த சாப்பிட்ட பிறகு அவனுடைய சரீரத்தில் ரத்தம் மாம்சம் மசா மஜ்ஜா அஸ்தி ஸ்நாயு சுக்ரம் எனக்கூடியதான சரம தாத்துவாக வந்துடுறார். இப்ப இந்த அப்பாவானவர் இவர் மனசுல இருக்கக்கூடியதான அப்பாவா இருக்கமையானால் அங்க இருப்பார், இல்லைன்னா வெளியில வந்துடுவார். இத வந்து அப்பா சாப்பிடாம அம்மா சாப்பிட்டாலும் வெளியில வர வேண்டியதான், இல்ல அவர் இல்லாம வேற உலகத்துல வேற யார் சாப்பிட்டாலும் வெளியில. ஏதத்வைகலதிர்நிஷ்ப்ரபததரம், இங்கிருந்து பல முறைகள் அங்கே அங்கேயும் போய் 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 சுத்தின்னு வந்துட்டு இருக்கா சார். எப்ப கரெக்டா போன ஜென்மால் நமக்கு எந்த பார்த்தோமோ அந்த ஸ்வரூபம் இருந்தா அவர் சரீரத்தை ஒட்டிட்டு இருப்பார். இதுதான் முக்கியமாக எப்படி இவ திரும்பி வராங்கிற விவகாரம். இப்ப இந்த மனசு மரண சந்தர்ப்பத்துல மாறி இருக்கு பார்த்தா, அது மறுபடியும் இவர் இடத்துல வந்து ஒட்டணும். அதற்கு பிறகு 2 மாசம் அந்த அப்பா கிட்ட இருந்து அங்காதங்கா அப்பாவுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்தினுடைய சாராக வரணும். அதான் அங்க ரசம். இந்த அங்க ரசம்னா அதை சொன்னவர் அங்கிரசர் ஆயிட்டார். இந்த அங்கிரச மகர்ஷிங்கிறது பார்த்தா இங்கிருந்து வந்தது. அங்கிரச பாரஹஸ்பத்தி பாரத்வாஜ திரையார்ஷய பிரவராமிதா அப்படின்னு சொல்றது பார்த்தா இந்த அங்கிரச மகர்ஷி. அவர் தான் பிராணோபாசகர். இப்படி இந்த பிராணமானது இப்படி போயிட்டு கரெக்டாக திரும்பி வருது. இந்த அப்பா சரீரத்தில் 2 மாசம் இருந்து அவருடைய சரீரத்தினுடைய சாரை அப்படியே பிடிச்சுண்டு அதுக்கப்புறம் அம்மா அவனுடைய சரீரத்துக்கு வர சரீரத்துக்கு வந்து அங்கே அம்மாவுடைய சரீரத்தில் 10 மாசம் இருக்க. இப்போ என்னாச்சு, 2 மாசம் அப்பா சரீரத்தில், 10 மாசம் அம்மா சரீரத்தில், முழுக்க சேர்ந்து என்னாச்சு 1 வருஷம். சம்பத்சரோ வை பிரஜாபதி சம்பத்சரமேவா வருந்தே, பிறக்கிறதும் 1 வருஷம் போறதும் 1 வருஷம். எந்த டேட்ல போனாரோ அந்த டேட்ல இருந்து அதே மாசம் அதே திதி அதே நட்சத்திரம் வந்தா தான் அங்கே 1 வருஷாந்திரம் பண்றோம். ஏன்னா அன்னைக்குத்தான் யமலோகத்துக்கு போறாரோ. சோ விவகாரம் என்னாச்சு, 1 வருஷம். அதனாலதான் 1 வருஷத்தை சம்வத்சரம்னு வேதங்கள் சொல்லி இருக்கு. இந்த சம்வத்சரத்துக்குள்ள எல்லாமும் மாறி போயிட்டுறதான் அப்படி ஒரு விசேஷமா சொல்றது. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்ப இருக்கிற இந்த நந்தன வருஷம் மாறி விஜய வருஷம் வரப்போகுது. புதுசாக 14ஆம் தேதி ஏப்ரலில் இன்னைக்கு 1ஆம் தேதி வந்தாச்சு, அடுத்த நாளைக்கு வரப்போகிறது 14ஆம் தேதி விசேஷமாக புது வருஷம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த விசேஷமாக வரக்கூடிய இந்த வருஷத்துக்கு அவ்வளோ பிராதான்யம் நம்ம கொடுக்குறோம். என்ன, இந்த 1 சம்வத்சர காலங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி பின்னி இருக்கு. இப்படி அங்கேருந்து வர காலத்தில் அது அந்த ஞாபகம் இருக்கு. அதனால தான் சவிஞானவான் பவதி சவிஜானவானே அன்பவக்ராமதி, ஞாபகம் இருக்குன்னு எல்லாம் மறந்து போயிட்டு போல. மருத்துவருக்கு நம்ம பத்தி தெரியுமா தெரியாதா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கே இருந்து டிவியில பாக்குறாரா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உபனிஷத்தான் சொல்லும். மனுஷியாளுக்கு யாருக்கும் தெரியாது. சவிஜானவான் பவதி, அறிவோடத்தான் இருக்கான், எல்லாம் தெரியுது. இது தெரிஞ்சதுமே அந்த அப்பாவானவ அப்பா சரீரத்தை ஒட்டிக்கிறான், அங்கிருந்து வெளியில வருது. இப்ப காசியில மரணித்தவாளுக்கு என்ன ஆறுதுன்னு, இந்த ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு கர்ண மூலந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காசியாம். இந்த ராமநாமாவை சொன்னா பார்த்தேடா, இந்த ராமநாமாவுக்கு ஓங்காரம்னு இருக்கும். ஓங்காரமாக மனசு நின்று போயிடுது. எப்ப நின்று போயிடுதோ மரண காலத்துல, அந்த காலேபி மாமேவ ஸ்மரன் முக்வா கலேபரம் என்ன நினைச்சு விட்டானே என சஹ யப்ராதி அப்ரயாதி போறானோ அவன் மாமேதி பாண்டவா, என்னையே வந்து அடைகிறான். அப்ப ராம சாயுஜ்யம் கிடைக்கும். இதனாலதான் காசியில மறந்தவாளுக்கு முக்தின்னு சொல்றோம். காசியில மறித்தவாளுக்கு முக்தின்னு அவன் என்ன சார், மகாபாபியா இருக்கான், ஒன்னும் நல்லது பண்ணலையே. நல்லது பண்ணினான் இல்லையேங்கிறது தெரியாது. மரண காலத்துல விஸ்வேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினேன். அதனாலதான் பழைய நாள்ல எல்லோரும் காசிக்கு போயிருக்கிறது. சன்னியாசிகள் நிறைய பேர் காசியில் இருப்பார். எதுக்கு தெரியுமா, நான் இப்படிதான் விஷயம். ஆனால் காசியில் இருக்கே நினைச்சு 15 வருஷம் 20 வருஷம் இருந்து ஒரே 1 நாள் அந்த லிமிட்டை தாண்டி பிராண விட்ட மகான்கள்லாம் ரொம்ப பேர் இருக்கா. ஆனால் விவகாரம் இது என்னன்னு சொல்றதுக்கு காரணம் இது. அப்படி இந்த காசி கஷேத்திரத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கான். சிவோ ராம ராமே தே ராமே தே காசியாம் ததேகம் பரம் தாரக பிரம்மரூபம், அப்படிப்பட்டதான எல்லோரையும் சம்சார சமுத்திரத்தை தாண்டி வைக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் தாரக பிரம்மரூபம். அப்படிப்பட்டவர் நம்ம என்ன பண்ண முடியும், பஜேகம் 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 நமஸ்காரம் தான் பண்ண முடியும், துதிக்கத்தான் முடியும். சரி, மகாரத்ன பீட்டே சுபே கல்பமூலே சுகாசீனமாதித்ய கோடி பிரகாசம் சதா ஜானகி லட்சுமணோபேதமேகம் முதா ராமச்சந்திரம் பஜேஹம் பஜேஹம் மகாரத்ன பீட்டே. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார், பட்டாபிஷிக்தனாக இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. ரத்னங்கள் போது செதுக்கி இருக்கக்கூடியதான அழகான சிம்ஹாசனத்தில் உட்கார். சுபே கல்ப மூலே, அவர் எங்க இருக்கார், கல்ப விருட்சத்துக்கு கீழே இருக்கிறார். அவரே எல்லாத்தையும் கொடுப்பார், ஆனால் கல்ப விருட்சமும் அவருக்கு சகாயம் பண்றோம். அவரை நினைச்சாலே உங்களுக்கு நினைச்சதான அத்தனை காரியமும் ஆகும், ஆனால் அவர் எங்க இருக்கார், கல்ப விருட்சத்துக்கு மூலம் இருக்கார். சுகாசீனமாதித்ய கோட்டி பிரகாசம், எப்படி இருக்கார், சுகாசீனமா உட்கார்ந்துட்டு இருக்கார், சப்பளம் கொட்டிட்டு உட்கார்றார். அந்த நம்ம சாதாரணமாக கீழே உட்கார்ந்தா எப்படி உட்காருமோ அதுதான் சுகாசீனம், சுகாசனம்னு பேர். ரெண்டு பாதங்களையும் மேலே வச்சுட்டு உட்கார்ந்தா ஆகாசத்துக்கு தெரியற போல பாதங்களை வச்சுட்டா அதுக்கு பத்மாசனம்னு பேர். காமாட்சி காஞ்சிபுரம் கோவில்ல அர்த்த பத்மாசனம், ஒரு கால் கீழே ஒரு கால் மேல அப்படி வச்சுட்டு இருக்காங்க. ராஜராஜேஸ்வரி பார்த்தா ஒரு கால் கீழே தொங்க போட்டு இருப்பா. ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வரூபம். ஆனா இந்த ராமன் எப்படி உட்கார்ந்துருக்கார், சாதாரணமா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கார் ரத்ன பீடத்துல, ஆனா சப்ளம் கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காராம். மகாரத்ன பீட்டே சுபே கல்ப மூலே சுகாசீனம், ஆனந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்காரு சுகாசனத்துல. எவ்வளவு நேரமாவது உட்காரலாம், சேர்ல உட்கார்ந்த ஒரு மணி நேரம் உட்காரலாம், அதுக்கப்புறம் எழுந்துக்கணும். ஆனா சுகாசனத்திலையும் பத்மாசனத்திலையும் வழக்கப்பட்டு போயிட்டோம்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் அசையாம உட்கார முடியுங்கிற யோக சாஸ்திரத்துல. அப்படிப்பட்டதான அவர் ஆதித்ய கோட்டி பிரகாசம். ஆதித்ய கோட்டி, ஒரு சூரியன் இல்ல, கோடி சூரியன்கள் உதித்தால் எப்படி ஒரு ஒளி வருமோ அப்படிப்பட்டதான ஒளியோட பிரகாசிச்சுட்டு இருக்கார். அவர் மட்டுமல்ல, சதா ஜானகி லட்சுமணோபேத மேகம், எப்பொழுதும் ஒரு பக்கத்துல லட்சுமணன், ஒரு பக்கத்துல சீதாதேவி. இப்படிப்பட்டதான ராமனை உபாசிக்கணுங்கிறார். இது எதுக்கு சார், சீதாதேவியோட சேர்ந்ததான ராமனை உபாசிக்கணும். அது என்ன விசேஷம் அப்படின்னா, தாம்பத்தியம் ஒன்னா இருக்கு. அவ ரெண்டு பேரும் சீதாராமாள்னு சொன்னாலே என்ன அர்த்தம், சிவசக்தி சம்யோகம், தாம்பத்தியம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சீதையோட உபாசிக்கணும் ராமனை, உபாசனா மார்க்கம். அதோட லக்ஷ்மணோபேதமேகம், நாம் எல்லா செயலும் நாமே கஷ்டப்பட்டு செஞ்சுண்டு அதனால உயர்ந்து அடையிறது, உயர்வு அடையிறதுங்கிறது ஒரு வழி. எதுவா இருந்தாலும் நாமே பண்ணிக்கிறோம். ஸ்வயம் தாசா தபஸ்வினா, தபஸ்விகள் இருக்கா, அவ என்ன பண்ணிக்கிறா, அவ காரியங்கள் அவ பண்ணிட்டே இருக்கா, அவ துணி அவ தைச்சுக்கிறா, அவ சாப்பிடக்கூடியதான பழங்கள் அவ தான் எடுத்துன்னு வர்றா, அதே போலயே அவ ஹோமம் பண்ணணும்னு சமைத்தகளை இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அவ தான் பறிச்சுட்டு வர, அவ எல்லாம் தன் காரியத்தை தானே பண்ணிருக்கேன், உமக்கு யார் சார் சர்வெண்ட்டுன்னா, நான் தான் சர்வெண்ட்டுன்னு தருவன். தாசாக தபஸ்வினா, தபஸ்விகள் அவளுக்கு அவளே தாசாள், அவளுக்கு ஹெல்ப் பண்றவா வேற யாரும் இல்லை. ஆனா இது போல இருக்கிறது இது ஒரு சந்தோஷம். ஆனா சில சமயத்துல எப்படின்னு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தா தேவையிலேன்னு சொல்லணும். காலம்பரிலிருந்து புஷ்பத்தை சுவாமியிலேருந்து நிர்மால்யத்தை எடுக்கணும் பாருங்க, அது ஒரு கஷ்டம். அதே போலயே சமைச்சு பரிமாறிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் கிளீன் பண்ணணும் பார்த்தீங்களா, அது ஒரு கஷ்டம். அது அப்படியே போட்டேன்னா காய போட்டேன்னா அடுத்த நாள் அலம்புறது ரொம்ப கஷ்டம். அப்பவே அலம்பி வைக்கணும்னா சாப்பிட்ட கணக்கில் தூக்கம் தான் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கஷ்டமான காரியங்கள் இப்படி ரெண்டு. இட சில பேர் வேகமா பண்ணிவிடுறான், சாலன க்ஷேபிஷ்டன், பாத்திரம் அலம்பரத்துல ஒரு விசேஷமான ஒரு சுரூபம் சில பேருக்கு. இது போல கஷ்டமான காரியங்களா இருந்தாலும் நமக்கு வருத்தமா இருக்கும், யாரும் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு. இந்த வருத்தம் எங்க ராமனுக்கு இல்லையா, எப்பொழுதுமே லக்ஷ்மணன் பக்கத்திலேயே இருக்கார். அவர் எப்படினார், ஒரு காரியமும் அண்ணாவை பண்ண விட மாட்டார், எதுவும் அண்ணா பண்ணப்படாது, நான் தான் பண்ணணும், நான் அதுக்காகத்தான் பிறந்திருக்கேன். அதனால்தான் அவருக்கு என்ன லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா, அவரிடத்துல என்ன இருக்க, கைங்கரிய லட்சுமி இருக்கு. இது எதுவும் எப்படி இருந்தாலும் இந்த கைங்கரியம் பண்ணணும் பகவானுக்கு. அந்த லக்ஷ்மணன் எப்பொழுதுமே பக்கத்துல இருப்பார். சர்வதா சர்வ காலமும் ராமனை விட்டு போனதில்லை, சீதாதேவிய மனசை விட்டு ராமன் எப்பொழுதும் போனதில்லை. எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலையும் சீதாதேவி சயேவானுகதா சதா. கல்யாணம் பண்ணி கொடுக்கிற காலத்துல என்ன சொல்றார், சொல்றப்பவே ஜனகர் நிழல் மாதிரி போயிடு, நிழல் எப்பாவது உங்களை விட்டு போகுமா? எல்லா பக்கத்துலயும் தீபம் இருந்தாலும் பத்து நிழல் வருது. கிரிக்கெட் மேட்ச்ல பார்க்கலையா, ஒரு தீபம் இருந்தா ஒரு நிழல் தான் வருது. ஆனா என்னன்னா நாலு பக்கமும் தீபம் போட்டிருக்கோம், ஒவ்வொருத்தரும் வரப்ப நாலு விழல் பின்னால வருது. என்ன சுவாமி என்ன, அதான் நிழலை விட முடியாது உங்களால. இல்லைன்னா நீங்க எங்க நிக்கிறீங்களோ உங்க பாதத்து கீழே நிழல் இருக்கும். நிழல் இல்லாம நீங்க பார்த்திருக்கா? அதே மாதிரி சீதாதேவி ராமனை விட்டு ஒரு நாளும் விட்டது கிடையாது. ஆகையால் சதாரான கே லக்ஷ்மணோ பேதமேகம் சமுதார ராமச்சந்திரம் பஜேஹம் பஜேஹம். அப்படிப்பட்டதான ராமச்சந்திரமூர்த்திய சர்வதா பஜேஹம், ஒரு சமயம் விடமாட்டேன், பஜித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு இந்த ராமனை இப்படி தியானம் பண்ணணும். சில பேருக்கு ஒரு சந்தேகம், உட்கார்ந்து இருக்க போல தியானம் பண்ணணுமா, நின்று இருக்க போல தியானம் பண்ணணுமா? நம்ம பார்க்கக்கூடியதான இடங்கள்ல ராமனும் லக்ஷ்மணும் சீதையும் இருந்தா முன்னால அனுமாருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா போல ஒரு போட்டோ பார்க்கலாம், கோதண்ட ராமன் அப்படி உபாசிக்கலாமா? கிரகஸ்தாளா இருக்கிறவா பட்டாபிடித்தனான ராமனை உபாசிக்கணும். கோதண்ட ராமன் இருக்கலாம், ஆனா உபாசனா மார்க்கத்துல எது சிரேஷ்டம், பட்டாபிழித்தனா இருக்கக்கூடியதான ஒரு ராமன். இந்த பக்கம் சீதையோட இருக்கணும், லக்ஷ்மணன் பக்கத்துல நிக்கணும், பரத சத்ருக்கான சைட்ல இருக்கணும், முன்னால அனுமார் சேவை பண்ணிட்டு இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ராமச்சந்திர மூர்த்தியை நம்ம தியானம் பண்ணணும். ஏன், இது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிறைவும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகியால் மகாரத்ன பீட்டே சுபே கல்ப மூலே சுகாசீனமாதித்ய கோட்டி பிரகாசம் சதா ஜானகி லக்ஷ்மணோ பேதமேகம் முதா ராமச்சந்திரம் பஜேஹம் பஜேஹம் கொணத்ரத்ன மஞ்சீர பாதாரவிந்தம் லசன்மேகலாச்சாருபீதாம்பராட்யம் மகாரத்னஹாரோல்லசத்கௌஸ்துபாங்கம் நதச்சஞ்சரி மஞ்சரி லோலமாலம் கொணத்ரத்ன மஞ்சீர பாதாரவிந்தம். ராமச்சந்திரமூர்த்தி காலில் கதைகள்லாம் கட்டிட்டு இருக்கிறான். இந்த ராமன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ இது அம்பாளுடைய ஸ்வரூபம். ஸ்ரீராமோ லலிதாம்பிகா, அம்பாள் லலிதாங்கிற பேரோட இருக்கிறவள், பும்ரூபம் எடுத்துட்டா ராமச்சந்திரமூர்த்தியம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படி காலில் கத்தி மாதிரி அதை கட்டிட்டு இருக்கிறான். கொணத்ரத்ன மஞ்சீர பாதாரவிந்தம், அழகான சின்ன சின்ன மணிகள், அந்த மணிகள் நடக்கிற காலத்தில் அது அவர் நடக்கிற காலத்தில் சத்தம் ஒலிச்சுட்டே இருக்கு. அப்படிப்பட்டதான கஜிகளோட இருக்கிறவர் கோணத்ரத்ன மஞ்சீர பாதாரவிந்தம் லசன் மேகலாச்சாரூபி தாம்பராட்யம். அழகான அந்த மஞ்ச பட்டை கட்டிட்டு இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி, மஞ்ச பட்டை கட்டிட்டு இருக்கார், பஞ்சகச்சம் கட்டிட்டு இருக்கார். புருஷால் எல்லோரும் பூஜாதி சந்தர்ப்பத்தில் எப்பவுமே மஞ்சகச்சம் தான் கட்டணும், அட்லீஸ்ட் பூஜை சந்தர்ப்பத்திலேயாவது அப்படி தான் கட்டணும். எதற்காக, நம்ம ஊரில் வஸ்திரங்கள்லாம் எப்படி கட்டணும் என்னங்கிறதுக்கெல்லாம் சாஸ்திரம் விதிச்சிருக்கு. ஐந்து இடத்துல சொருகணும், அந்தந்த இடத்துல நீங்கள் இழுத்து சொருகினாலும் இந்தந்த பிரயோஜனம் இருக்குன்னு பஞ்சகத்தை பற்றி சொல்கிறதுக்கே வேதமானது ஒரு நாலஞ்சு மணி நேரம் பேசுறதுக்கு வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கு. அதே போல ஸ்திரீகள் ஒன்பது கிரம் கட்டிக்கிறதுங்கிற வழக்கம் இப்படின்னு சொன்னா யாரும் கிளாஸுக்கு வரமாட்டாளோ? கிளாஸுக்கு வரா இல்லைங்கிறது அதை பத்தி இல்ல, சாஸ்திரம் சொல்றது சொல்றோம், அனுஷ்டானம் பண்றவா அவ இஷ்டம். யாராவது அனுஷ்டானம் பண்ணினா அவளிடத்துல நம்ம வசதியா பார்க்கணும், அவளை வையப்படாது, கலட்டா பண்ணப்படாது. இது பழைய வசலையும் சொல்லாதீங்க, நம்மளால பண்ண முடியலங்கிற விஷயம் வேற, அவ சௌகரியம். அது சாஸ்திரம் என்ன சொல்றது, இப்படித்தான் இருக்கணும். புருஷாளா இருக்கிறவா இப்படி பஞ்சகச்சம் கட்டணும். வஸ்திரத்தை என்ன தச்சு கட்டப்படாது, சொக்கா போட்டுக்கிறாள் தைக்கப்படாது. தச்சுண்ட தச்ச துணியை போட்டா மனசுல தையல் விழுமா, கவலை வருமா? அதனால வஸ்திரம் நம்ம ஊர்ல வஸ்திரம் பண்ணி இப்ப என்னடா புதுசா வேஷ்டி வாங்கினாலும் அழகா இருக்குன்னு சொல்லி முதல்ல தையலை கட்டிவிடும், முதல்ல என்ன தச்சு விடுறோம், என்னடா நூல் வெளியில வருது சார், நான் ஒன்றும் வராது. அதே போல ஸ்திரீகள் புடவை வாங்கிருந்தே கட்டுறதுக்கு முன்னாலேயே ஃபால்ஸுங்கிறோம், வாழ்க்கையில் தான் விழுந்துட்டு இருக்கல, இனிமேல் ஃபால் வேற என்ன? இது சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றது, எதற்காக சொல்றது, அந்த ராமனை சொல்லும் பொழுது அந்த பட்டாபிஷேகத்தில் அந்த ராமனுக்கு எப்படி நிற்கிறார், பஞ்சகட்சம் கட்டின்னு இருக்கார். அது வேட்டி கட்டுக்கிற ரொம்ப பேருக்கு ஒரு பயம், அவுந்து போயிடுமோன்னு. இந்த பேண்ட் அவர் அதான் சொல்லிட்டு இருக்க, அதையும் கீழே விழுந்து போற மாதிரிலாம் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். சும்மா சொல்றதெல்லாம் அவ இஷ்டம் போட்டு அது வேற. ஆனா என்னன்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வேஷ்டி ஒண்ணு அது அவராம இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக மேகலா, அதுக்கு மேல ஒரு பெல்ட். இது நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், உபநயன காலத்துல அந்த பையனுக்கு தர்பத்தினால அந்த வேட்டிக்கு மேல கட்டுவான், அதுக்கு அடுத்த நாள் அவன் கட்டிப்படுறாங்களேன். அதே போல பெண்களுக்கு விவாக காலத்துல ஒரு தர்பத்தினால இடுப்புல ஒரு கட்டுவான், இது மேகலான்னு பேர். அது தினந்தோறுமே கட்டிக்கணுமா, அது அது கட்டுறதுக்கு என்ன ஏது விவகாரம்னா ராமபுஜங்கத்துல உள்ள இது தனியா ஒரு லெக்சர்ல பார்த்துப்போம். விவகாரம் என்ன, இது எல்லாரும் கட்டுவோம், புமான்களுக்கும் இந்த பெல்ட்டுங்கிறது உண்டு, ஸ்திரீகளுக்கும் உண்டு. சாதாரணமாக தேவதைகள் தங்கத்தில் கட்டுப்படலாம், அழகான ஒரு பீதாம்பரத்தை கட்டிட்டு இருக்கார், அதுக்கு மேல அது அவந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக ஒரு மேகலம், ஒரு பெல்ட் ஆட்டம், ஒரு அரண கயிறு மாட்டம் கட்டிட்டு இருக்கார். மகாரத்னாரொல்ல சத்கௌஸ்து பாங்கம், ரத்னங்கள் எல்லாம் பதிச்சிருக்க கூடியதான ஒரு ஹாரம். அந்த ஹாரம் என்ன பண்றதுன்னா, அதுல இந்த கௌஸ்துபம்ங்கிற ஒரு மணி பச்சை கல், அது மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சின்னம். அந்த கௌஸ்துபாங்கம் கௌஸ்துபமும் இருக்கான், கௌஸ்துபாங்கம் நடச்சஞ்சரி மஞ்சரி லோலமாலம், அதோட இருக்கக்கூடியதான அவர் மாலையை போட்டுட்டு இருக்கார், புஷ்ப மாலை. அந்த மாலையானது எப்படி இருக்கார், அதை எப்ப பார்த்தாலும் அது அந்த வண்டுகள் சுத்திட்டே இருக்கான், ஏன்னா அவ்வளவு வாசனையோட ஒரு புஷ்பம் அந்த மாலை. அந்த மாலை நடச்சஞ்சரி, அந்த சஞ்சரின்னு வண்டுகள், அந்த வண்டுகள் எல்லாம் முக்கிய மிச்சுட்டு இருக்க கூடியதா அந்த மாலையை போட்டு இருக்கார். இப்படிப்பட்டதான ராமனை நம்ம தியானம் பண்ணுவோம். கொணத்ரத்ன மஞ்சீர பாதாரவிந்தம் லசன் மேகலாச்சாரு பீதாம்பராட்யம் மகாரத்னஹாரோல்ல சத்கௌஸ்துபங்கம் நடச்சஞ்சரி மஞ்சரி லோலமாலம் லசச்சந்திரிகாஸ்மேர சோணாதராபம் சமுத்திர பதங்கேந்து கோட்டி பிரகாசம் நமத் பிரம்ம ருத்ராந்த ருத்ராதி கோட்டி ரத்ன பிரபா பூரணிராஜனாராதி ராதிதாங்கிரிம் அப்படின்னு லசச்சந்திரிகா ஸ்மேர சோணாபதராபம். சாதாரணமாக ஸ்திரீகளை வர்ணிக்கிறப்பத்தான் அவருடைய உதடெல்லாம் சிவப்பா இருக்கு இப்படின்னு வர்ணிக்கிறது. ஆனா இந்த ராமனை நாம் என்னமோ விசேஷமா சொல்றோம், முன்னாலேயே சொல்றேன், ராமன் சொன்ன அம்பாளுடைய இன்னொரு உருவம். அப்படி நான் பிரம்மம் ஒண்ணுத்தான் சொன்னேன், அந்த ஒரே பிரம்மம் பல வேஷங்களை போடுறது. ஏகம் சது விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் யமம் மாதரிஸ்வானமாகூ, அக்னி என்றும் யமன் என்றும் மாதரிஸ்வா காத் என்றும், இப்படி பல வேஷங்கள்ல அதே ஒரே ஸ்வரூபம்தான் இருக்கு. அதே போலயே ராமஸ்வரூபமாகவும் அப்படித்தான் இருக்கு. அந்த ராமஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அவர் எப்படி நீருண்ட மேகம் போன்றதான ஒரு சரீர காந்தி, வெளுப்பு இல்லை, வெளுப்பு பரமேஸ்வரன். மகாவிஷ்ணு கருப்பா இருக்க, அந்த கருப்பு எப்படி நீருண்ட மேகம் மாதிரி, இவெல்லாம் நீலம்னு சொல்றா. அவர் என்ன பாயசம் சாப்பிட்டாரா உடம்புல நீலம் போறதுக்கு, அப்படி இல்லை. அவருடைய ஸ்வரூபம் எப்படி கொஞ்சம் கருப்பான ஒரு ஸ்வரூபம், கருப்பா இருந்தாலும் அது அழகு ஜாஸ்தி. நாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், வெளுப்பா இருந்தாதான் அழகுன்னு ரொம்ப நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா கருப்பா இருந்தாலும் அழகு உண்டு, அது அழகுக்கு கலரோட சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த ராமச்சந்திரமூர்த்தி எப்படின்னர், ஒரு தன ராமனை பார்த்தா எல்லோருடைய மனசும் அவரை கவர்ற, அதுக்கப்புறம் அவ மறுபடியும் ராமனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமே தவிர போருமுன்னு தோணாதான். அப்படி எல்லோருடைய மனசையும் பிடிக்கிறார் ரமயதீதி ராமஹ. அவருக்கு ராமன்னு பேர் எதுக்கு வந்தது, ரமயதி, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறார். இந்த சந்தோஷப்படுத்துறது எப்படி, அவளுடைய குணத்தினால. ஒரு பத்து நாள் பழகினா அதுக்கப்புறம் அவளுடைய நினைப்பே மனசுல வரும், அவளுடைய உயர்வே, எவ்வளவு படிச்சிருக்கார், எப்படி இருக்கார், எப்படி பழகிறார், என்ன சிம்பிளா இருக்கார், எத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அதுதான் அந்த குணங்கள் கவர்றது. அவரை பத்தியே மனசு நினைச்சுட்டு இருக்க அப்படிப்பட்டதான மகான்கள். ராமாயணத்தை ஒரு தரம் படிச்சு விட்டுறேன்னா மறுபடியும் படிக்கணும் படிக்கணும் தோணும். அந்த ராமனுடைய குணங்கள், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி பழகினார், எப்படி அந்த ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து தப்பிச்சுட்டார், நாலு பேருக்கு எப்படி சகாயம் பண்ணியிருக்கார், ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இந்த ராமாயணத்தை அர்த்தானுசந்தான பூர்வகமாக படித்தா மறுபடியும் படிக்கணும்னு தோணும். யாருக்காவது ராமாயணம் புதுஷா எத்தனை தரம் கேட்டிருக்கோம், மறுபடியும் ராமனை கேட்கும்பொழுது மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றத்தக்க காரணம் அதான் ராமன்னு பேர். மனசை ரமிக்கும்படி பண்ணுறார். அப்படிப்பட்டதான அவருடைய ஸ்வரூபத்தை, சரீர ஸ்வரூபத்தை சொல்லிண்டு நமத் பிரம்ம ருத்ராதி கோட்டீர ரத்ன, பிரம்மதேவர் ருத்ராதி இப்படிப்பட்ட கோட்டிகளா இருக்கக்கூடிய அவள்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான பிரபா பூர நீராஜனாராதி தாங்கிரிம், அவளுடைய பிரபைகள்னால அவளுடைய ஒளிகள்னால இவருக்கு நீராஜன கற்பூர ஆர்த்தி பண்றா போல இருக்கான். ராமனுடைய பாதங்களுக்கு ஒவ்வொரு தெய்வமும் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுதுக்கிறப்ப என்னமா இருக்கு, அந்த ராமனுக்கு பாதங்களுக்கு ஆராதனம் பண்ணி அவருக்கு கற்பூரஹாரத்தை காட்டுறா போல. சமுத்யத் பதங்கெந்து கோட்டி பிரகாசம், ஆயிரக்கணக்கான சந்திரன்கள் வந்த ராமச்சந்திரன்னு சொல்றோம். ராமனையும் சந்திரன் ஒப்பன், அவர் சூரிய வம்சத்தெல்லாம் பிறந்தார், ராமசூரியன்னு சொல்லணுமே, ராமச்சந்திரன்னு சொல்றல எதற்காக, சூரிய வம்சத்தில் பிறந்த ராஜாவை ராமச்சந்திரன் சொல்றீங்கள நீங்க. அதுவா சந்திரனை கண்டா எல்லோருடைய மனசும் சந்தோஷமா இருக்கு, சூரியனை கண்டா என்ன கொளுத்துல ரெண்டு நாளா பாருங்க என்ன வெயில் அப்படிங்கிற பாருங்க, ரெண்டு தடவை மழை கொட்டினா தான் சரியா போகுது சார் அப்படிங்கிறானோ. ஆனா சாசம் உதிக்கிறது சூரியனை வெய்யாதையும் உமக்காக அவர் கொளுத்தல, தபந்தம் நனிந்தேர் வர்ஷந்தம் நனிந்தேர் சாஸ்திரம் சொல்றது. எவ்வளவு கொளுத்துறா சூரியன் வெய்யாதீங்க உமக்காக இல்லை, உங்களுக்கு நல்லதுக்காகத்தான் பண்றார் அவர். அதே போலயே கொட்டு கொட்ட மழை கொட்டினா என்ன இப்படி மழை, பிராணம் வாங்கிறது வெய்யப்படாது, அது உங்களுக்கு தேவை இருக்கு, ஏதோ ஒரு சொந்தத்தில் உபயோகப்படணுங்கிறதுக்காக தான் பகவான் பண்ணிட்டு இருக்க. இந்த என்விரான்மெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, இவைகள்லாம் சாஸ்திரம் சொல்ற. அதே போல அன்னம் நனிந்தியா தத்விரதம், உப்பே போட்டு தொலைக்கலையே அப்படின்னு வையப்படாது, என்ன நாலு உப்பு போட்டல எதையும் வையப்படாது, இன்னைக்கே நமக்கு பிராப்தம் இவ்வளவுதான், அதுவும் கிடைக்கலைன்னு என்ன ஆகும், ஒரு நாளைக்கு மாமிக்கு உடம்பு சரியா இல்லைன்னு நீங்க சமைச்சுக்கணும், அன்னைக்கு பாருங்க என்ன பண்ணின்னு, ஒன்னு பண்ண போனா ஒன்னு ஆயிடும், நல்ல காலம் காஃபி பொடி போடணும்னு மிளகா பொடி போட்டான், அதே மாதிரிதான் கலர்ல இருந்தது, என்ன பண்றது, காபி சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குமோ யோஜனை அப்படி பார்க்கும். அன்னம் நனிந்தியா தத்விரதம், அன்னம் பகு குருவீதா தத்விரதம், இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றோம். அது மாதிரி இந்த தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கோ, மனசுல ஒரு கவர்ச்சி இருக்கோ, அது இருக்கான். சமுத்யத் பதங்கேந்து கோட்டி பிரகாசம், நமத் பிரம்ம ருத்ராந்தி கோட்டீர ரத்ன பிரபா பூரணி ராஜனாராதி தாங்கிரிம், அப்படிப்பட்டதான நமஸ்கார ராமனுக்கு நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இது அனுமார் முன்னால் உட்கார்றாரு பார்த்தீங்களா, அவருக்கு பிரம்மோபதேசம் பண்ணணும்னு நினைச்சுட்டாரா ராமச்சந்திரமூர்த்தி, அதுக்காக அவர் குரங்காச்ச குரங்குக்கு சாஸ்திரம் சொல்லலாமா, சொல்லப்படாது, அதுக்காக மகான்கள் எல்லாம் முன்னால வச்சுட்டு அவளுக்கு சொல்லக்கூடியதான சாக்குல அனுமருக்கு சொல்லி கொடுத்தாராம். அத விசேஷமாக அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த புறப்பிராஞ்சலி நந்தனேயாதிபக்தன் முத்ரையா பத்ரையா போதயந்தம், அவர் சாட்சா தட்சிணாமூர்த்தி வடிவமா இருந்து கொண்டு சின்முத்ரையை கையில வச்சுண்டு அனுமதாதிகள் பக்தர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு விசேஷமான ஒரு கோலத்தை சொல்ற இதை.